இன்றைக்கும் இந்த மாலை நேரத்திலும் நம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வித்தியாசமான வழி நடத்துதலை நாம் கவனிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 19 வசனத்தை வாசிக்கலாம்.
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்ற மீனவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது இவங்க எல்லாருமே மீனவர்கள், மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், என் பின்னை வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். மீன் பிடிக்கிறவங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொன்னது நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க சொன்னதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் மீன் பிடிக்க சொன்னதை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 சம்பவங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்க போறேன். மீன் பிடிக்க சொன்னது, ஏன் மீன் பிடிக்க சொல்றார், அதில் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 4 வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 வசனம்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க சொல்றார். ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அவர் சொன்னதை செய்யும் பொழுது அந்த இடத்திலே சரியான ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டார்கள். அந்தபடி 6 வசனம் சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மீன் பிடிக்கிறவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அழைக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சீஷர்களை மாறல, அதுக்கு முன்பதாக இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை பார்த்து சொல்றார், ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றதை செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் பெரிய ஆசீர்வாதம் உண்டு ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அதில் ஒரு பெரிய திட்டமும் இருக்கிறது. அவர் சொன்னதை செய்கிறதில் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே ஒரு பெரிய திட்டம், மாஸ்டர் பிளான் வச்சிருக்கார். ஒரு திட்டத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிறார். இந்த லூக்கா 5 நம்ம பார்க்கும் பொழுது இதுவும் மத்தேயு 4 சம்பவமும் ஒன்றுதான். மத்தேயு 4 சுருக்கமாய் சொல்லப்பட்டவைகள் இந்த லூக்கா 5 விவரமாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்வதற்கு என்னைக்குமே அவசரப்பட்டு சடன் ஒரு காரியத்தை செய்கிறவர் கிடையாது. வெல் பிளான்டா, சரியான நேரத்தில், சரியான விதத்தில், சரியானபடி திட்டமிட்டு செயல்படுகிறவர். அதனாலதான் அவருடைய காரியங்கள் எல்லாமே டோட்டல் சக்சஸ் இருந்துச்சு. அவசர கதியில அவர் என்னைக்குமே எதையுமே அவர் செஞ்சதில்லை. இங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை பிடிக்கிறதற்கு கர்த்தர் இந்த இடத்துல அவர் செயல்பட்டார். இது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் கிடையாது, முதல் சந்திப்பு கிடையாது. நிறைய பேர் நேரத்தில் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் வந்து சந்திச்சது முதல் சந்திப்பு நினைப்பாங்க. ஆனால் இது அவர்களை சந்தித்த முதல் சந்திப்பு அல்ல. அப்ப இவர்களை அவர் சந்தித்த முதல் சம்பவம் அது என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால் அங்கே நீங்கள் இவர்களை சந்தித்த சம்பவங்களை, குறிப்பாய் பேதுரு சந்திக்கப்பட்ட முதல் சம்பவத்தை நாம் யோவான் முதல் அதிகாரத்திலே தான் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 35 வசனத்தில் வாசிக்கலாம்.
மறுநாளிலே
யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும்
நிற்கும்போது
இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு
இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள்
ரபி,
நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில்
ஒருவன்
சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன்.
கவனிக்கணும், இங்கே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் அவன் செய்த ஊழியம் 6 மாதங்கள் தான். இந்த 6 மாத ஊழியத்தை அவன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா செஞ்சான். இந்த 6 மாத ஊழியத்தை அவன் செய்த காலகட்டத்தில் அவனுக்கு என்று சீஷர்கள் இருந்தாங்க. யோவான் ஸ்நானகனுக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்களை நல்ல விதத்திலே அவன் உருவாக்கி வைத்திருந்தான். அவர்களை நல்ல மோல்ட் பண்ணி சரியாக அவர்களை அவன் பயிற்சி கொடுத்து நடத்தி கொண்டு வந்தான். லூக்கா 11 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவார். 11 அதிகாரம் 1 வசனத்தில் அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவருடைய சீஷர்களில் ஒருவன் வந்து அவரிடம் கேட்பான், ஆண்டவரே, யோவான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்பான். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, யோவான் பாருங்க தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறான், நல்லா உருவாக்கி இருக்கான். அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறான், ஜெபிக்க உற்சாகப்படுத்தி இருக்கிறான், அவர்களை நல்ல விதத்திலே அவர்களை கொண்டு வந்திருக்கிறான். இந்த யோவான் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். இவன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக வந்தவன். இவனை எலியாவான்னு கேட்டாங்க, இல்லைனா தீர்க்கதரிசியானவரா, இல்ல, நீ மேசியாவா, இல்ல, பெண்ணே ஞானஸ்தானம் கொடுக்கிறீர், நீர் யார், நான் வனாந்திரத்தில் கூப்பிடுவதனுடைய சத்தமாக இருக்கிறேன், அவ்வளவுதான் சொன்னான். தன்னை அவன் மறைத்து எதுக்காக இந்த உலகத்தில் அவன் அனுப்பப்பட்டானோ அந்த வேலையை கரெக்டா செஞ்சான். தன் பக்கத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி சேர்த்துக் கொள்வதற்கு அவன் என்னைக்குமே பிரயாசப்பட்டதில்லை. ரொம்ப அழகான முன்மாடு, ஒரு முன்மாதிரி. இன்னைக்கு நடக்கிற நிறைய ஊழியங்களுக்கு யோவான் ஸ்நானகன் என்னன்னு தெரியல இல்லையா. நீங்கள் தான் விசுவாச குடும்பம், நீங்கள் தான் இந்த திட்டத்தில் எங்கள் அங்கத்தினர்கள், அப்படி ஒரு கூட்டத்தை தங்கள் வசப்படுத்துகிறதான நிறைய பேர் தான் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு பெருங்கூட்டத்தை தன் வசப்படுத்த நினைக்கிறான். நீ எங்களை சார்ந்தவள், இந்த திட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து இருக்கிறீர்கள். ஆனால் யோவான் என்னைக்குமே எந்த திட்டத்திலையும் தன்னை யாரையும் தங்கூட இணைச்சுக்கல. சீஷர்களா வச்சிருந்தான், அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான், அவர்களை பயிற்சி கொடுத்தான். எது வரைக்கும்னா, இயேசு கிறிஸ்து வெளியில வர்ற வரைக்கும் தான். அவருடைய நோக்கம் எல்லாம் இயேசு, தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பது அவனுடைய திட்டம் அல்ல, தனக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது அவனுடைய காரியம். அவன் நினைச்சிருந்தா ஏராளமா ஜனங்களை கூட்டியிருக்கிறான், ஏன்னா அவன் ஊழியம் செஞ்ச நாட்களிலே இந்த இடத்துல சப்ஜெக்ட் வரங்கே போகுது, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன், பாயிண்ட் வரேன். அவன் நினைச்சிருந்தா ஊழியத்தை அவன் எப்படி செஞ்சிருக்கலாம்? மத்தைய 3 5 வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், யூதையா தேசத்திலிருந்து, எருசலேமில் இருந்து மற்றும் பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் அவன் பின்னாலே திரள் 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 திரளாய் வந்தாங்க. பல ஆயிரங்களான ஜனங்கள் இந்த யோவான் பின்னால் ஓடி வந்தாங்க. எல்லாரையும் அவன் அன்பாய் சேர்த்து தன்னுடைய அரவணைப்பில் வச்சிருந்தா வச்சிருக்கலாம், ஆனா அப்படி செய்யல. ஞானஸ்தானம் கொடுத்தான், அது நீ கராரா தான். நீங்க சாயங்காலம் என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணார், பாஸ்டர் நீங்க ஏன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேங்கிறீன்னு. நான் சொன்னேன், முதல்ல உன் பிசாசை ஓட்டினாதான்ப்பா ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் அப்படின்னு. பிசாசுக்கெல்லாம் நான் ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை, மனுஷனுக்கு தான் நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன், பிசாசுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? பின்ன உனக்குள்ள பிசாசு வச்சுட்டு இருக்கிற, பிசாசுக்கு சேர்த்து ஞானஸ்தானம் கொடுக்க சொல்றியா அப்படின்னு. எல்லாரும் வந்து நீ வா ஞானஸ்தானம் கொடுக்க எத்தனை பேர் சொல்றாங்க அப்படின்றான். அப்ப நீ அங்க போ, நான் வந்து கொடுக்க மாட்டேன், நான் தலையில கை வைப்பேன், நான் தலையில கை வச்சு நீ கீழே விடக்கூடாது, அதான் ஃபைனல் டெஸ்ட். நான் தலையில கை வச்சு நீ கீழே விடுத்துட்டீங்கன்னா உனக்கு கிடையாது, உனக்கு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியுமே வந்திருக்கேன், நீ எவ்வளவு நாள் வந்தாலும் சரி இந்த டெஸ்ட பாஸ் பண்ணாதான் உனக்கு ஞானஸ்தானம். நான் தலையில கை வைப்பேன், நீ கீழே விடக்கூடாது, அவரா ஞானஸ்தானம் அப்படின்னு. அப்ப வந்து எல்லாரும் கொடுக்கறாங்க, நீங்க மட்டும்தான் இப்படி தலையில கை வச்சா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும்தான் இப்படி சொல்றீங்க, மத்த யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. அப்ப சொன்னேன், பைபிள்ல யோவான் ஸ்தானம் என்ன பாரு, வர எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தானா? கொடுக்கல. ஒழுங்காரதவன் கொடுத்தான், இல்லைன்னா விரியன் பாம்பு குட்டியேனா இல்லையா? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யார்? விரட்டு விரட்டுன்னு வரட்டா, வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூட்டம் ஞானஸ்தானம் கொடுக்கல, அதுக்குன்னு ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு. யோவான் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தான். ஒரு கூட்டத்தை, நல்ல கூட்டத்தை உருவாக்கலாம், எல்லாத்தையும் அப்படியே மந்த மாதிரி சேர்த்துக்கல, செப்பரேட் பண்ணான், செலக்ட் பண்ணான். சும்மா கும்பல்ல வந்து கூட்டத்தில் நிற்கிறவங்களெல்லாம் விரட்டி அடிச்சான். ஒரு நல்ல கூட்டத்தை உருவாக்கி அவர்களை கிறிஸ்துவுக்கு முன்னால கொண்டு வந்தான், வழி ஆயத்தப்பட்டான். இப்ப பாத்தீங்களானால் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்றவன். இவன் என்ன சிஸ்டமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்றான். இப்ப இந்த இடத்துல அவனுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க, அவன் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறான், கூடவே அவனுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவனுடைய 2 சீஷர்களோடு இவன் இருந்துட்டு இருக்கிறான். அந்த வழியை இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து போறாரு. பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி இந்த சீஷர்களையும் சரி நம்ம கூட இருக்கிற நமக்காக வச்சுக்க கூடாது, யாருக்காக இவர்களை நான் ஆதாயப்படுத்தினேனோ அவர்கள் வசத்தில் இவங்களை ஒப்பு கொடுத்தோம். இவங்களுக்கு நான் ரட்சகர் அல்ல, அவர் தான் ரட்சகர். இவங்களை நான் பரலோகத்தில் சேர்க்க முடியாது, நான் வழியை தான் காட்ட முடியும், ஆனா அவர் தான் இவங்களை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர். அதனால இவரை நான் வச்சுக்க கூடாது, நான் வழியை தான் காட்ட முடியும், ஆனால் பரலோகத்துக்கு கொண்டு போறது அவரு. அதனால இவர்களை அவருக்கு அறிமுகப்படுத்திடணும் சொல்லிட்டு உடனே என்ன செய்யணும், அழகா கையை காட்டுறான், இதோ தேவா கொட்டு குட்டின்ட்டான். இதுவரைக்கும் நீங்க எனக்கு சீஷர்களா இருந்தீங்க, ஆனா நான் ரட்சகர் கிடையாது, நான் உங்களை நடத்துறதுக்கு தான் ஆளு, ஆனால் உங்களை ரட்சிக்கிறவர் உங்களை பரலோகத்தில் சேர்க்கிறது நான் கிடையாது, அவரு. இதோ தேவா ஆட்டுக்குடி, அவரு கையை காமிச்சான். கையா காமிச்ச உடனே அவங்கள உடனே அவருக்கு பின்னால போறதுக்கு விரும்புறாங்க, சந்தோஷம் அவங்களை அனுப்பி வச்சுட்டான். என்னைக்குமே ஒரு ஊழியத்துல நல்ல காரியம், நான் இன்னைக்கு சொல்ல வரல, ஆனா நான் சொல்ல வரல, நம்ம உங்களுக்கு இருக்கிறதுக்காக சொல்றேன். என்னைக்குமே எந்த ஒரு நபரை நம்ம கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தினாலும் இயேசுவுக்கு நேராய் கையை காட்டி விடணுமே தவிர நமக்கு நேராய் கையை நீட்டி வச்சிருக்க கூடாது. அதுதான் சரியான ஒரு ஊழியம், இயேசுவையே போக்கஸ் பண்ணி காட்டணும். அப்ப இவன் டக்குன்னு இயேசு கிறிஸ்து போக்கஸ் பண்ணிட்டான், இவரு தான் உங்களுக்கு, நான் கிடையாது, நான் வழியை காட்டுறேன், ஆனா இவரு தான் வழி. இப்போ இதுவரைக்கும் என்ன பின்பற்றி வந்தீங்க, இனி நான் இல்ல, இவரை பின்பற்றுங்க, அவரை பின்பற்று காமிச்சிட்டான். உடனே அந்த 2 பேரும் அவர் பின்னாலேயே போறாங்க. இயேசு கிறிஸ்து பாக்குறது, இவங்க 2 பேரும் நம்ம பின்னால ஒரு 2 பேர் வந்துட்டே இருக்கிறாங்க, எங்க போனாலும் பின்னாலேயே வராங்களே, ஃபாலோ பண்றாங்க, யாரு விடுங்க. அவர் போற இடத்துக்குலாம் பின்னாடியே போயிட்டு இருக்கிறானுங்க. அவருக்கு தெரியுது இவனுக்கு எவ்வளவு 2 பேர் நம்ம ஃபாலோ பண்றானுங்கன்னு. திரும்பி கேட்டார், என்ன தர்றீங்க அப்படின்னா, அவனு கேட்கிற ஆண்டவரே, புதகரே நீ எங்கே தங்கி இருக்கிறீர்? அட்ரஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், எப்பனால வந்தீங்களே, வந்து பாருங்க நவீன்டர், வந்து பாருங்க, வந்து பாருங்க கிடையாது, வந்து பாருங்க, வந்து பாருங்க. சொன்ன உடனே சந்தோஷமா போனாங்க. அந்த இரவெல்லாம் தங்கினாங்க. தங்கி அவர் ரட்சகர் என்பதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் ஒருவன் அந்திரேயா. இவன் ஃபர்ஸ்ட் எடுத்து செய்தான் பாருங்க, 40வது வசனம்.
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம்.
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த அந்திரேயாவை தன்னோடு ஒரு இரவெல்லாம் அவனோடு கூட இருக்க அனுமதித்தார். அவன் இவர்தான் ரட்சகர் என்பதை புரிந்து கொண்டான். அவன் செஞ்ச முதல் காரியம் உடனே வீட்டுக்கு போய் தன் சகோதரனாகிய பேதுருவை பார்த்து மேசியாவை கண்டோம் தெளிவா சொல்றான். அவனும் அவளோடு அவரை பார்க்க வரான். இதுதான் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் சந்தித்த ஃபர்ஸ்ட் சந்திப்பு, முதல் சந்திப்பு இதுதான். கலிலேய கடற்கரையில் இல்லை, அது அதுக்கு பிறகு நடந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான். அப்ப சந்திச்ச உடனே இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட ரொம்ப ஒண்ணுமே வச்சுக்கிறார். ஏன்னா என்னைக்குமே இயேசு கிறிஸ்து ரொம்ப பிளான் பண்ணி செய்யறவர். நான் எப்பவுமே சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து வந்து டோட்டல் காப்பி அடிச்சவர். அவருக்கு சுயமா ஒண்ணுமே கிடையாது, 100% காப்பி இயேசு கிறிஸ்துடைய லைஃப். பிதா மூணா மூணு வேறு, பேசக்கூடாது. உடனே வந்த உடனே இவர்களுக்கு வெளிப்பாடு உண்டு. ஆனாலும் கூட பிதா சொன்ன லிமிட் அவர் கொஞ்சம் கூட தாண்டி போல. பிதா சொன்ன உடனே அதே மாதிரி, நீ யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய், பேரை மட்டும் மாத்திட்டு எஸ் நீ போலாம் சொல்லிட்டாரு. அவனுக்கே புரிஞ்சிருக்கு, என்ன வந்தாரு, நம்ம போய் பார்த்தோம் பேசணும்னு நம்மள பேரை மாத்தினாரு, போன்ட்டாரு, நமக்கு ஏதாவது ஆசீர்வதிப்பாரு, நமக்கு ஏதாவது செய்வார்னு பார்த்தோம், ஒண்ணுமே செய்யலையே. மேசியா என்பதற்கு ஏதாவது அடையாளம் அற்புதம் பண்ணுவாரு, ஏதாவது அதிசயம் பண்ணுவாரு, மாத்த ஒண்ணுமே பண்ணல. கூப்பிட்டாரு, நம்மளை பார்த்தாரு, பேசினாரு, பேரை மாத்தி போனான்றாரு, அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இது என்னது, அவனுக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் எதை எப்போ எப்படி செய்யணும்னு. அவருக்கு தெரியும், அவசரப்பட்டு தர 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 அத்தனை வேலையும் ஒரே நாள்ல செய்யணும்னு நினைக்க மாட்டாரு. இன்னைக்கு இதுதான் செய்யணும், நாளைக்கு அடுத்தது செய்யணும்னா இன்னைக்கு நான் மட்டும்தான் செய்வார், நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்ய மாட்டார். அது ரொம்ப ஒழுங்கு இருக்குது. நீங்க நிறைய பேர் அவசரப்பட்டு ஒரேடியா எல்லாத்தையும் வாரி போடும்போதுதான் பிரச்சனை வருகிறது, புரியுதுங்களா? ஊழியத்தினே சொல்ற நிறைய பேருடைய லைஃப்ல அப்படிதான் நடக்குது. ஒரேடியா கர்த்தர் சொல்லாததெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, செய்ய ஆரம்பிச்சுட்டு பாதியில எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க, புரியுதா? கர்த்தர் ஒன்று நம்ம லீட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி செய்யும்போது அதெல்லாம் கரெக்டா போகும். கர்த்தர் சொல்லாததெல்லாம் செய்ய நம்ம முற்படும் பொழுது அது எல்லாமே சிக்கலாதான் போகும். அப்போ பிதா சொன்னதை மட்டும் செஞ்சாரு, பேரை மட்டும் மாத்திட்டு அனுப்பிட்டாரு. அனுப்பி விட்டுட்டு அவனை எப்ப டோட்டலா இழுக்க முடியும்ன்றது அவருக்கு தெரியும். இப்ப அவனை வந்து ஃபுல்லா கூப்பிட்டா வரமாட்டான். ஏன்னா இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறான், வசதியா இருக்கிறான், நிம்மதியா இருக்கிறான். இப்ப நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வந்து மனுஷன் பிடிக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டான். ஏன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிறான், இவனை கூப்பிட்டா வரமாட்டான். அப்ப அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சாரு. நல்லா இருக்கும்பொழுது எவனுமே வரமாட்டான். அதனால அவனை பேரை மட்டும் மாத்தி அனுப்புறாரு. அதன் பிறகு ஒரு நாள் அவன் லைஃப்ல ஒரு ஃபெயிலியர் டே ஃபிக்ஸ் பண்ணார். ஃபிக்ஸ் பண்ணி இரவெல்லாம் அவன் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் வெறும் வலையை அதிகாலையிலே கலிலேய கடற்கரையில் அலசி கொண்டிருக்கிற அந்த தோல்வியின் நேரத்தை தான் அவர் ஃபிக்ஸ் பண்ண செகண்ட் டைம், செகண்ட் என்கவுண்டர். அந்த டைம்ல பிக்ஸ் பண்ணி தான் கரெக்டா கலிலேயா கடற்கரைக்கு வர்றாரு. இது அவருடைய இரண்டாம் சந்திப்பு. பாருங்க, எல்லாமே அப்படிதான். நம்ம லைஃப்ல நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா அப்படிதான், நம்ம நல்லா இருக்கும் போது கத்தர் என் பின்னாலவான் சொல்லி தான் யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். நம்ம எல்லாமே ஆசீர்வாதமா இருந்து எல்லாம் அமோகமா நம்ம இருக்கும்போது என்னை பின்பற்றினா யாரும் பின்பற்றி இருக்க மாட்டோம். நமக்கு நெருக்கப்படுதல், உடைக்கப்படுதல், எல்லாம் நெருங்கி நெருக்கி உடைஞ்சு பரிதாம நிலைமையில் வரும்போது தான் அவர் கூப்பிட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், ரெஸ்பாண்ட் பண்ணாது. அவருக்கு தெரியும் இப்பதான் இவனை கூப்பிடணும். நமக்கு அந்த செய்யறாரு, அவங்களுக்கு அந்த செஞ்சாரு. அப்ப அந்த டைம் பார்த்தார், என்னைக்கு அவன் உடைஞ்சிருப்பான், என்னைக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில் இருப்பான். ஏன்னா முதல் சந்திப்புல சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில் இல்ல, அவன் நல்லா இருக்கிறான், சொல்றதெல்லாம் செய்ய மாட்டான். ஆனா இப்பொழுது அவர் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலைமை அவனுடைய தோல்வியின் நேரத்தில்தான் இருக்கும் என்பதை அறிந்த ஆண்டவர் சரியாக கலிலேய கடற்கரையில அந்த அதிகாலை நேரத்தில் அவர் நிற்கிறார். வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். இதுதான் லூக்கா 5 அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வெறும் வலை அலசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கடற்கரையில் வந்து நிற்கிறார். அவர் வந்ததை பார்த்த உடனே திரளான ஜனங்கள் அங்க கூடி வந்துட்டாங்க. உடனே படவை கரையிலிருந்து சற்று மேலே தள்ளிவிடும்படி கேட்டார். கேட்ட உடனே அவனும் அதை அப்படியே தள்ளி கொடுக்கிறான். அந்த படகில ஏறி அமர்ந்து அவர் அங்கிருந்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஒருவேளை அவன் நிறைய மீனை பிடிச்சு அந்த மீனோடு உட்கார்ந்து இருந்திருப்பானால் போட்டு கொடுத்துருப்பான், போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்கு, போட்டு கிடைச்சிருக்கும், போட்டு கொடுத்துருப்பான். ஆனா போட்டை கொடுத்துட்டு இவன் மீனை கால்குலேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். வஞ்சிரம் இவ்வளவு, வாழைமீன் இவ்வளவு, கொடுவா இவ்வளவு, இது இவ்வளவு, இத்தனை கிலோ வரும், இத்தனை கிலோ வரும், ரேட்டு மனசுல கால்குலேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏறா இவ்வளவு இருக்குது, ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு இவ்வளவு லாபம் வரும், இது இவ்வளவு வித்தரலாம். அவன் மீன் நிறைய வெரைட்டியா வச்சுட்டு இருந்தான்னா அவன் மனசெல்லாம் அதை கால்குலேட் பண்றதுல, அதை இன்னைக்கு எப்படி கொண்டு போய் சேல் பண்றது, அதுலதான் கவனமா இருந்திருக்கும். இப்ப அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, கால்குலேட் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல, வியாபாரத்தை யோசிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல, பொருளே இல்ல. அதனால அவன் படகை கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நிலைமைக்கும் அவன் கட்டாயத்திலே தள்ளப்பட்டான். புரியுதான், நம்ம நல்லா இருக்கும் பொழுது ஒரு பிரசங்கத்தை வந்து கேட்டு யாரும் கேட்க மாட்டோம், கேட்கவே மாட்டோம். ஒரு பிரசங்கத்தை கேட்கிற ஒரு மனநிலைமை நமக்கு என்னைக்கு நல்லா வரும்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல சொல்றேன், இப்ப வந்துடும், ரட்சிக்கப்பட்ட பிறகு அது வர்றது வேற. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு எப்ப நமக்கு வரும்னா, மனநிலைமை நம்ம தோல்வியின் நேரத்துலதான் யாராவது நமக்கு ஒரு சொல்லுகிற ஒரு வேர்ட் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, அதை கேட்கணும்னு ஒரு ஆவல் நமக்கு வரும். அப்போ இவருடைய லைஃப்ல இது ஒரு பெரிய ஃபெயிலியர் நேரம். அதனாலதான் இப்ப அவனுக்கு மீன் இருந்தா மீனை கால்குலேட் பண்ணிருப்பான். இப்ப அதுவும் கால்குலேட் பண்றதுக்கு, வியாபாரத்தை வியாபார ரீதியா சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு சூழ்நிலை இல்லை. அவனுக்கு போட்டை கொடுத்தது மட்டும் மட்டும் அந்த பிரசங்கத்தை கேட்கும் கூடிய நிலைமைக்கும் அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். வேற வழி இல்லாம வலை அலசிக்கொண்டே அவர் பண்ற பிரசங்கத்தையும் கேட்டிருப்பான், ஆச்சரியப்பட்டிருப்பான். இவர் என்ன திடீர்னு வந்தாரு, போட்டை கேட்டார், ஏறி உட்கார்ந்தார், இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இவர் பேசுறது கேட்டிருக்குதே, இவர் யாரு, இவரு திடீர் வராரு, இவர் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இவர் சொல்றது, இந்த அதுவும் இந்த அதிகாலை நேரத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி பிரசங்கத்தை கேட்டுக்கிறாங்களே, இது யாரா இருக்கும்னு சொல்லி கேட்டிருப்போம். அவருடைய பிரசங்கம் இவருடைய இருதயத்தை தொட்டிருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் அந்த இடத்துல அவர் பேசி இருக்கணும். ஏன்னா அவர் என்ன பேசினார், நீங்க பிரசங்கம் இல்லை இந்த லூக்கா 5 அதிகாரத்தில் இந்த கலிலேய கடற்கரையில் அவர் பேசுற பிரசங்கம் ஒண்ணுமே இங்க சொல்லப்படல. மல பிரசங்கம் எல்லாம் பைபிள் இருக்குது, ஆனா இங்க அவர் பண்ணின பிரசங்கம் என்னன்றது ஒண்ணுமே தெரியல. பிரசங்கம் தான் பண்ணான் போட்டிருக்கு. அந்த பிரசங்கத்துல கண்டிப்பா இப்பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் கண்டிப்பா அவர் பேசி இருப்பார். இதையெல்லாம் அவன் கவனிச்சுட்டே இருக்கிறான். வெறும் அலை அலசிக்கிட்டே மனசு சோர்ந்து போன நிலைமையில் அதே கேட்டுட்டே இருக்கிறான். இந்த பிரசங்கத்துல இவனுடைய இருதயத்தில் இவரை குறித்த ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றாரு, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இவருடைய பிரசங்கத்தை கேட்குது, அப்ப இவர் ஏதோ சம்திங் ஸ்பெஷல், இவருடைய ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசம் இவர்கிட்ட இருக்குது. இவ்வளவு பேர் இவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு வந்து நிக்கிறான்னா, அப்ப ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட ஸ்பெஷல் இருக்குது. அவன் மனதிலே அவன் உணர்ந்தான், ஆனது வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, உணர்ந்திருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிரசங்கத்தெல்லாம் முடிச்ச உடனே ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் உன் வலையை போடு மீன் பிடித்தார். சொன்ன உடனே ஒருவேளை எடுத்த உடனே வந்த உடனே ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுன்னா போட்டிருக்க மாட்டான். அவர் வந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணாம வந்த உடனே என்னப்பா உனக்கு மீன் கிடைக்கலையா போ ஆழத்தில் போய் வலையை போடு வந்து என்றான் உடனே சொல்லியிருப்பான்னு வச்சுங்க. இவருக்கு என்ன தெரியும், நம்ம காலங்காலமா சின்ன வயசுல இருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாதா, இவருக்கு தெரிய போகுது அப்படின்னு அவனுடைய அவருடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணியிருப்பான். ஏன்னா அவருக்கு அவனுக்கு அவர் யாருன்னு தெரியாது, அசட்டை பண்ணியிருப்பான். ஆனா இப்பொழுது இவருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே இவர் ஒரு சாதாரணமானவர் அல்லன்ற ஒரு இமேஜ் அவருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இவ்வளவு பேர் இவருக்கு செவி கொடுக்கிறார்கள் என்றால் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இத்தனை பேர் உட்கார்ந்து இவருடைய வார்த்தை கேட்கிறாங்கன்னா இவருடைய காரியத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அப்ப நம்ம ஏன் இவர் சொல்றது கேட்க கூடாது? இவ்வளவு பேர் இவர் சொல்றது கவனமா கேட்கிறாங்க, நம்ம ஏன் இவர் சொல்றது கேட்க கூடாது? அந்த ஒரு ஃபீலிங் அவனுக்கு கன்விக்ஷன் வந்துருச்சு. அது என்ன சொல்றதான், கன்விக்ஷன் சொல்றது கன்வின்ஸ் ஆயிட்டான். அவரிடத்துல அவன் இருதயம் ஒத்து போக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு பேர் இவருடைய வார்த்தை கேட்கிறாங்க, நம்ம ஏன் இவர் சொல்றது கேட்க கூடாது? அனுபவ ரீதியாய் பார்த்தால் பேதுரு தான் அனுபவசாலி, இயேசு கிறிஸ்து கிடையாது. மீன் பிடிக்கிற தொழிலை பொறுத்த மட்டும் பேதுரு தான் அனுபவசாலி, இயேசு கிறிஸ்து கிடையாது. அப்போ அவன் வந்து அவர் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதை கேட்க வைத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பிரசங்கம். அந்த பிரசங்கத்திலே அவன் இருதயம் அவரால் தொடப்பட்டு விட்டது. அந்த வார்த்தைகளினால் அவன் இருதயம் தொடப்பட்டு விட்டது. இவ்வளவு பேர் இவருடைய வார்த்தையை கவனமா கேட்கிறான், நம்ம ஏன் கேட்க கூடாது? அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையினால் கவரப்பட்டு விட்டான். அவருடைய வார்த்தையினால் கவரப்பட்டதுனாலதான் அவன் அனுபவத்தை தாண்டி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் வலையை போறதுக்கு உள்ள போயிட்டான். புரியுதுங்களா? அப்ப வலையை போடுறதுக்கு போனதுலயும் விஷயம் இருக்குது. அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஏற்கனவே ஒரு தடவை பேரை மாத்திட்டான். ஒரு அறிமுகம் இருக்குது அவனுக்கு, அவரை கிட்ட ஃபர்ஸ்ட் அறிமுகம் இருக்குது. ஆனால் அந்த அறிமுகம் மட்டுமல்ல, இப்ப வந்து அவருடைய பிரசங்கத்தை இப்பதான் ஃபுல்லா கேட்கிறான். ஃபர்ஸ்ட் தடவை ஜஸ்ட் பேரை மட்டும் மாத்தி தான் சார், பிரசங்கம் எல்லாம் பண்ணல, அவர் பிரசங்கத்தை கேட்கல. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறான். இப்ப அவருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான். அவர்கிட்ட கன்வின்ஸ் ஆகி இனி இவர் சொல்றதை நம்ம கேட்கலாம். அவருடைய அனுபவத்தை தாண்டி தாம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே போய் வலையை போடுகிறேன் போட்டான். போட்ட உடனே வலை கிழித்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடிச்சான். பிடிச்ச உடனே யாக்கோபு அவனுக்கு கையை காட்டுறான், அந்த மீன் அவன் எடுக்க முடியல, கையை காட்டுறான். அவர்களும் இன்னொரு போட்டை தூக்கிட்டு போறாங்க. ரெண்டு படகுகளும் அமிழத்தக்கதான மீன்களால் வலையிலிருந்து மீன்களை எடுத்து நிரப்பினான். கரைக்கு கொண்டு வந்தாங்க. வந்த உடனே பேதுருவும் யாக்கோபும் ஃபர்ஸ்ட் பேதுரு சொன்ன காரியம் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 8வது வசனத்தில் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதே போல பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபும் யோவானும் அவர்களும் அந்தபடியே 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சீமோனுக்கு கூட்டாளிகளான செபத்தையும் குமாரராக யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அதே மாதிரி இவங்களும் ஆண்டவரே நாங்கள் பாவியான மனுஷன், நீர் எங்களை விட்டு போக வேண்டும் அப்படின்னாங்க. இவங்களுக்கு பாவின்னு இவர் சொல்லல, பாவின்னு இவங்களுக்கு சொன்னது யார்? பாவி அப்படின்னு இவங்களுக்கு சொன்னது யார்? இப்ப இந்த இடத்துல தோல்வி தான் நடந்திருக்குது. இவங்களுக்கு பாவின்னு சொன்னது யார்? அந்த பாவின்ற ஒரு உணர்வு இவங்களுக்குள்ள ஏன் வந்துச்சு? கண்டிப்பா அந்த பிரசங்கத்துல பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அநீதியை குறித்தும் அவர் பிரசங்கிச்சிருப்பார். அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டே இருக்கும் பொழுது தாங்கள் ஒரு பாவிங்கிறது அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே தாங்க யாருங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுகிறது வேறு, அதற்கு அர்ப்பணிக்கிறது என்பது வேறு. புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குமே தான் பாவின்றது நல்லா தெரியும். எல்லாருக்குமே தெரியும், எல்லா மனுஷனுக்குமே தான் ஒரு பாவிங்கிறது தெரியும். பாவின்னு தெரிஞ்சவெல்லாம் கமிட் பண்றானா? பண்ண மாட்டான். பாவின்னு தெரிஞ்சவன் எல்லாருமே பாவின்னு கமிட் பண்ண மாட்டான். அதை மூடி மறைக்க தான் பார்ப்பான், அதை நியாயப்படுத்த தான் நினைப்பான். அவன் செய்யலையா இவன் செய்யலையா என்று சொல்லதான் நினைப்பானே தவிர தான் பாவி என்பதை எவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஒரு தொடுதல் வரும் பொழுதுதான் தான் பாவி என்பதை அறிக்கையிடுகிற ஒரு மனோநிலைமை அவனுக்கு வருகிறது. கர்த்தர் தொடும்போது தான் தான் பாவிங்கிறதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை அவனுக்கு வரும். அப்போ இந்த இடத்துல அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே பாவி என்கிறதை அவன் உணர்ந்துட்டான். அந்த பிரசங்கத்திலே அவன் கன்வீட் ஆயிடுச்சு அவன் பாவி அவனுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது ஒரு அற்புதம் அவனுக்கு பர்சனலா நடந்த உடனே அது அறிக்கை இடுகிறான், நான் ஒரு பாவி. பாருங்க வித்தியாசம் இருக்குது. அந்த பிரசங்கம் அவனை பாவி என்பதை அவனுக்கு உணர்த்தியது, அந்த அற்புதம் அவனை ஒப்பு கொடுக்க வைத்தது. அப்ப அந்த அற்புதம் நடந்த வரைக்கும், அது வரைக்கும் அவன் ஒப்பு கொடுக்கல. அற்புதம் நடந்த பிறகு கரையில வந்த உடனே காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து கெஞ்சர், ஆண்டவரே நீ எங்களை விட்டு போயிடுங்க ஆண்டவரே, நான் பாவி, கன்விக்ட் ஆயிட்டான். இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வலையை போட்டு மீன் பிடிக்க வைத்தார், இவனை கமிட் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக. புரியுதா உங்களுக்கு? அவர் பிரசங்கித்து மட்டும் அப்படியே போயிருப்பார், ஆனால் அவன் பாவிங்கிறத மட்டும் உணர்ந்துட்டு அப்படியே போயிருப்பான். கமிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கார். ஆனால் அவன் லைஃப்ல அவர் டச் பண்ணும் பொழுதுதான் அவன் கமிட் பண்ற நிலைமைக்கு வந்தான். என் லைஃப்ல கர்த்தர் என்னை தமக்கென்று தெரிந்து கொண்டது உலக தோற்றத்துக்கு எல்லாருக்குமே அதுதான். என்னுடைய 14 வயசு நான் வந்து மற்ற 14 வயசுல இன்னைக்கு இருக்கிற பசங்களாம் பார்க்கும்போது எப்படியோ இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. நான் அப்ப இருந்த ஆவரேஜா இருக்கிற மத்தவங்களுக்கு இருந்த தைரியம் கூட எனக்கு கிடையாது. என்னுடைய 14 இயர்ஸ்ல இருக்கும் போதெல்லாம் உலகமே தெரியாது. என்னை ஒரு தெரு இங்க கொண்டு வந்து இங்க ஆறாவதுல இருந்து இங்க ஒரு 10வதுல பிரிட்ஜு கிட்ட கொண்டு போய் விட்டா வீட்டுக்கு வர தெரியாது. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் அப்படி இருந்தேன், ஒண்ணுமே தெரியாது. அப்படி நிலைமையில வளர்க்கப்பட்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னுடைய அண்ணன் வந்து தினகரன் மீட்டிங், டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங் பெரியாத்தூர்ல நடந்துச்சு அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப எனக்கு 14 வயசு தான், நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். பாவனை எனக்கு என்னன்னு தெரியாது, உலகத்தில் நடக்கிற எந்த தப்பான இதுங்க எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் இருக்கிறேன். என்ன பிரசங்கம் பண்ணாரு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது மீட்டிங் முடிச்சுட்டு பிரேயர் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச உடனே நான் அழுக ஆரம்பிக்கிறேன், அழுகிறேன் அப்படி தேம்பி அழுகிறேன். ஏன் அழுகிறேன் எனக்கு தெரியல, அழுகிறேன், பயங்கரமா அழுதேன். என்னை கூட்டிட்டு போன எங்க அண்ணா சாதாரண கேஷுவலா எழுதி நடக்கிறாப்புல, எனக்கு எங்கிருந்து எழுதிக்கவே முடியல. எனக்கு பாவம்னா தெரியாது, எதுவுமே கெட்ட காரியம்னு தெரியாது, கெட்ட பழக்கம் எதுவுமே தெரியாது. ஆனா அப்படி அழுகிறேன், ஏன் அழுகிறேன் எனக்கே தெரியல. அப்படி அழுகிற கூட்டம்லாம் கலைஞ்சு போது என்னால் எழுதிச்சே வர முடியல. அப்படி அழுகிற, அப்படி ஏங்கி அழுகிறேன், காரதாரியா கண்ணீர் விட்டு அழுதேன். அப்புறம் என்னை வற்புறு வலுக்காட்டாயுமே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. பால் தினகரன் அந்த கூட்டத்தில் இருந்துட்டு பால் தினகரன் ரட்சிக்கப்படல. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து சின்ன கேமரா ஒன்று எடுத்துட்டு அவங்க அப்பாவை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாப்புல. அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா அப்போ அது ஒரு ஹாபி மாதிரி, அவங்க அப்பா பிரசங்கம் பண்ணும்போது சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு பால் கிட்ட சுற்றி சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன கேமரா வச்சு சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாப்புல. அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கு புரியல, வந்துட்டேன். ஒரு 2-3 நாள் எனக்கு என்னமோ என்ன மூடி இருந்துச்சு. என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சர்ச்சுக்கு போனது தெரியாது, சர்ச்சுக்கு போனதும் தெரியாது, சர்ச்சுக்கு எனக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. ஒருவேளை யாராவது என்ன சர்ச்சு கூட்டிட்டு போய் ஒரு பெயர் கிறிஸ்தவ லெவலில் கூட்டிட்டு போயிருந்தா கூட யாராவது வந்திருக்கும், யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு ஆவிக்குரியவங்க எனக்கு கைட் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு 2-3 நாள் என்னமோ என ஒரு மூடி இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. யாரு கூட என்னால் நம்ம ஃப்ரீயா பேச முடியல. ஒரு 3 நாள் ஒரு மகிமையை அப்படியே மூடி இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு நார்மல் ஆயிட்டேன், போயிடுச்சு. ஆனா அதன் பிறகு என்னுடைய 19 வயது முடிந்து 20 வயதாக முடிந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நான் பிளஸ் சொல்ல முடிச்சு அந்த டைம்ல வரும்போது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப தூரம் போயிருந்தேன். ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு, ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சு, போதைப் பொருட்களை கொஞ்சம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சு ரொம்ப தூரம் போயிருந்தேன். அந்த சூழ்நிலையிலே என் நண்பன் ஒருவன் மூலமாய் மறுபடியும் அது டிஜிஎஸ் மீட்டிங்க தான் கர்த்தர் கொண்டு போனார். இங்கேயும் அழுதேன் இந்த கூட்டத்திலையும் போய். ஆனா அன்னைக்கு அழுதது ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனா இப்ப அழுதது எனக்கு தெரியும். என் பாவங்களுக்காக நான் அழுதேன். அன்னைக்கு அழுதல் ரீசனே இல்லை, கர்த்தரால் தொடப்பட்ட அழுதேன். ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனா இப்போ அழுதுல ஒரு ரீசன் இருந்துச்சு. நான் ஒரு பாவின்னு அழுதேன், அன்னைக்கு நான் பாவின்னு அழுதல, ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியல, கர்த்தரால் தொடப்பட்ட அழுதேன். ஆனா இப்ப அழுதுல ஒரு ரீசன் இருந்துச்சு, நான் பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி கதறி அழுது. அன்றைக்கு என் வாழ்க்கை தலைகீழாய் திரும்பிச்சு, அதுல ஒரு ரீசன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சில நாட்கள் கடித்த பிறகு என் நண்பன் ஒருவனை நான் ரட்சிப்போடு நடத்திட்டேன். இதே ஸ்ட்ரீட்ல, இதே 10th ஸ்ட்ரீட்ல தான், அந்த கார்னர்ல ஒரு வீட்டுல என் ஃப்ரெண்டு, அவனை கூட சின்ன வயசுல ஃப்ரெண்டு, அவனை நான் ரட்சிப்போடு நடத்தியிருந்தேன். அப்ப எங்க வீட்டு எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்திருந்தாங்க. அப்போ அந்த நண்பனை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். அப்ப வந்திருந்த பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார பெண் ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஒரு கணவன் மனைவியை ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு அவங்களை யாருன்னு தெரியாது. அப்போ அந்த நண்பர் என்னை அறிமுகப்படுத்தினான், இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவன் தான் என்னை ரட்சிப்பு கூட நடத்தினான்னு அந்த அம்மாவுக்கு என்னை அறிமுகப்படுத்தினான். அதன் பிறகு அந்த ஊழியக்காரம்மா ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் இதை ஊழிய செய்யறேன் நினைச்சாங்க. நான் அப்ப படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்ப கிட்ட வந்து தம்பி உனக்கா ஜெபம் பண்ணிட்டுமா, நாங்க பண்ணுங்கமான என் தலையில கையை வச்சாங்க. கையை வச்சு என் லைஃப்ல நடந்ததெல்லாம் கர்த்தர் அப்படியே புட்டு புட்டு விட்டு வச்சார். அப்ப ஒரு வார்த்தை சொன்னார், மகனே உன்னுடைய 14th வயசுல இருக்கும் பொழுதே நான் உன்னை வந்து சந்திச்சேன். கர்த்தர் சொன்னார், உன் 14 வயசுல இருக்கும் போது நான் உன்னை வந்து சந்திச்சேன், நான் இப்ப உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படியே கர்த்தர் சொல்லிட்டே போறாரு. அப்புறம் என் லைஃப்ல பாஸ்ட் சொன்னாரு, பிரசன்ட சொன்னாரு, அப்ப இருந்த நெருக்கடிகளை சொன்னாரு, பின்னால கர்த்தருக்கு கொடுக்க போற வேலையை சொன்னாரு, வேலையை விட்டு ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரத சொன்னாரு, ஃபியூச்சர் எல்லாம் அப்படியே பேசினார், ஃபுல்லா பேசிட்டாரு லைஃப் அப்படியே. அவங்களுக்கு யாருமே தெரியாது, என் வாழ்க்கையை அப்படியே ஓபன் ஆக்கிட்டார் கர்த்தர் அத்தனையும். அப்பதான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன், 14 வயசுல ஆண்டவர் என்ன வந்து சந்திச்சேங்கிற எப்போதும் யோசிச்சு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது அந்த மீட்டிங் என்னை கர்த்தர் சந்தித்த ஒரு நேரம். ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் 14 வயசுல, செகண்ட் என்கவுண்டர் 19 வயசு முடிஞ்சு 20 வயசுல, 19 வயசுல செகண்ட் என்கவுண்டர். பாருங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல செய்யறாரு, பேதுருக்காக தான் செஞ்சாரு. முதல் சந்திப்பு சந்திச்சுட்டு பேரை மட்டும் மாத்திட்டு விட்டுட்டாரு, ஏன்னா அது டைம் இல்லை, பேரை மட்டும் மாத்தி விட்டுட்டாரு. ஆனா ரெண்டாவது சந்திப்பு அவன் என்னைக்கு ஃபெயிலியர் இருப்பான்னு பார்த்து அன்னைக்கு வந்து கரெக்டா செகண்ட் மீட்டிங் வச்சாரு. ஏழைகள் எதான் பண்றாரு, இவன் என்னைக்கு ஃபெயிலியர்ல இருப்பான், என்னைக்கு இவன் என்னை தேடி என்னை பிடித்துக் கொள்ளக்கூடிய மனநிலைமையில் இருப்பான்னு பார்த்தாரு. அப்ப வந்து ரெண்டாவது தடவை வந்து மீட் பண்ணாரு. பேதருடைய லைஃப் அதுதான், முதல் சந்திப்பில் பேரை மட்டும் மாத்தி வேற ஒண்ணுமே டச் பண்ணல, விட்டுட்டாரு. ஆனா இப்போ அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியில் அவன் அமர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வந்து அவன் காதுகள் கேட்க ஒரு பிரசங்கத்தை கடற்கரையிலே இருந்து பண்ணி அந்த பிரசங்கத்தில் அவன் இருதயத்தை தொட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தான். அப்பதான் அவன் பாவி என்பதை உடன் அவன் லைஃபை கமிட் பண்றான் அவருக்கு. இப்ப எனக்கு சொல்லுகிற அந்த ரெண்டாவது சந்திப்பில் என் வாழ்க்கையை மட்டும் அவர் மாற்றி போடலைன்னா அவரை நான் பின்பற்றியே இருக்க மாட்டேன். அந்த ஒரே காரியத்தை அந்த ஒரே நாள்ல March 11th 1983 வாழ்க்கையை தலைகீழ மாத்தினாரு. திருப்பின உடனே, ஓ இவர் தான் என் ஆண்டவர், இவர் தான் என் வாழ்க்கை, இவர் தான் பின்பற்றணும். அன்றைக்கு வாழ்க்கை திருப்புச்சு. அப்போ பேதருக்கு அதுதான், அவருக்கு ஒரு அற்புதத்தை செஞ்ச பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ணிட்டான், இவன் தெய்வம், அதனால அவன் பாவறிக்கை பண்றான். அங்கதான் பிடிக்கிறாரு, பயப்படாதே, இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன், இனி என்ன ஃபாலோ பண்ணு. முதல் சந்திப்பில் இதை செஞ்சிருந்தார்னா செஞ்சிருக்க முடியாது, நடந்திருக்காது. இரண்டாவது சந்திப்பிலே அவருக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தான் ஒரு அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான் காமிச்சு, இரண்டாவது ஒரு கிரியைகளை அவன் வாழ்க்கையில் செஞ்சு அவனை பிரித்தெடுத்தார். அப்ப இந்த இடத்துல அவர் அவனை மீன் பிடிக்க வச்சதுல ஒரு ரீசன் இருந்துச்சு இல்லையா. அவனை ஆழத்திலே கொண்டு போய் உன் வலையை போடு அப்படின்னு அவர் சொன்னதுல ஒரு ரீசன் இருந்துச்சு. இந்த முறை அவருக்கு அவர் சொன்னதனுடைய காரணம் அவனை தனக்கென்று பிரித்தெடுப்பதற்காக. அந்த மீன் பிடிக்க வச்சது எதுக்காக, அவனை தனக்கென்று பிரித்தெடுப்பதற்காக. உங்க லைஃப்ல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்துவதற்காக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை முதலாவது நமக்கு செய்யறார். ஃபர்ஸ்ட் காரியம் பேதுருவின் வாழ்க்கையில இது முதல் முதலாக அவன் மீன் பிடிக்க சொன்னது. நான் இன்னைக்கு மூணு தடவை சொல்றேன், மூணு சொல்றேனே, ஒன்னு சொல்றதுலயே முக்கால் மணி நேரம் ஆயிப்போச்சு, வேகமாக மூணையும் சொல்றேன். இரண்டாவது பேதுருவை இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க சொன்ன இரண்டாவது சம்பவம் மத்தேயு 17:24 வாசிக்கலாம்.
அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவனிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நான் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும்
அவர்களிடத்தில் கொடு என்றார். இப்ப இரண்டாவது பேதுருவை செகண்ட் டைம் மீன் பிடிக்க சொல்றார். கலிலேயா கடற்கரையிலே இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க சொன்னார். இரண்டாவது கப்பர்நகூமில் இருக்கும் பொழுது பேதுருவை திருப்பி செகண்ட் டைம் மீன் பிடிக்க சொல்றார். ஆனா இப்ப ஒரு சின்ன சேஞ்ச், தூண்டில் எடுத்துக்கொண்டு போய் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் அப்படின்னார். ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிக்க சொன்னதற்கும் இப்பொழுது பிடிக்க சொன்னதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப வந்து படகு வலையை விட்டுவிட சொன்னவர் அதை திருப்பி தொட சொல்லல, இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துடுறார். இப்ப பேதுரு இயேசுவை பின்பற்றுகிறவனா இருக்கிறான், அவருடைய சீஷனா இருக்கிறான், அப்போஸ்தலனா இருக்கிறான். இந்த நிலைமையிலே இப்பொழுது ஒரு பெரிய தேவை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். வரி பணம் வாங்குகிறவர்கள் வரி கேட்டு வந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வரி கேட்க வந்துட்டாங்க, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா. ரோம் அரசாங்கம் யூத ஆண்களுக்கு வரி வைத்திருந்தார்கள். 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு யூத ஆண்களும் வரி செலுத்த வேண்டும், அரசாங்கத்திற்கு கண்டிப்பாய் வரி செலுத்த வேண்டும் என்பது ரோம் அரசாங்கத்தின் கட்டளை. இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், 20 வயதிற்கு மேற்பட்டவர் ஆகினால் அவரும் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். அப்போ இப்போ ஒரு டியூ டைம் வந்துருச்சு, ஒரு டியூ இருக்குது, இப்ப வந்து கட்டணம். சரியான நேரத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டை அறிந்து வந்து கேட்க வராங்க. வாசலில் இருக்கிற பேதுருவை பார்த்துட்டாங்க, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறாரா, கரெக்டா அவர் ஒவ்வொரு டியூவும் செலுத்துவார், பெண்டிங் எல்லாம் அவர் வைக்கிறது கிடையாது, கரெக்டா செலுத்திடுவார் சொல்லிட்டான். அப்ப இப்ப ஒரு டியூ வந்திருக்குதே, இது கொடுக்கணுமே. உடனே அவன் உள்ள போறான், ஆண்டவரே இந்த மாதிரி வெளியில் அடிக்கிறாங்க ஆண்டவர். அப்பதான் சொல்றாரு பேதுருவை பார்த்து, இப்ப செகண்ட் டைம் அவனை மீன் பிடிக்க சொல்றாரு, நீ தூண்டில் எடுத்துட்டு போ, கடலுக்கு போ, தூண்டில் எடுத்து போட்டு மீன் பிடி. அதுல வந்து முதலாவது அகப்படுகிற ஒரே ஒரு மீன், ஃபர்ஸ்ட் மீன் தான், முதலாவது அகப்படுகிற மீனை எடுத்து வாயை திறந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். போட்டு தேவையில்லை, வலை தேவையில்லை, ஒரு சின்ன வயர் இருந்தா போதும், ஒரு தூண்டி இருந்தா போதும். அதுல வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மண்புழுவோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன தூண், ஒரு இறைச்சி ஏதாவது தூண்டு இருந்தா போதும். நான் தூண்டில் போட்டு பிடிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எண்ணூர் பக்கத்தில் இடிஎஸ் அப்படி சொல்லுவாங்க, எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன், அது பக்கத்தில் நான் சொல்லிட்ட ஒரு தடவை போயிருந்த பொழுது பார்த்தேன். அங்கே கடலுக்கு மேலே அந்த எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன்ல இருந்து பைப்ஸ் வரும், அதில் வர்ற வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து அதில் கொட்டுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடல் வரல வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த தண்ணி வேஸ்டேஜ் தண்ணியில் அந்த சாம்பல், அந்த தெர்மல் ஸ்டேஷன்ல எரிஞ்ச சாம்பல் எல்லாம் தண்ணீரில் கலக்கப்பட்டு அந்த கடலில் கொட்டப்படும். அந்த இடத்துல ஜனங்க பார்த்தீங்கன்னா சிலர் மீன் பிடிப்பாங்கன்னா அதை நேரில் பார்த்துருங்க, தூண்டில் போட்டு பிடிக்கிறத பார்த்துருங்க. அதில் தூண்டில போட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன புழு விதை வச்சுட்டு மேலே இருந்து போடுவாங்க. ரொம்ப ஆழம்லாம் கூட இருக்காது, கரெக்டாக கடல் இருக்கும், கொஞ்சம் ஒரு 20 அடி தூரத்தில் கடலுக்குள்ளே இருப்பாங்க. இருந்து போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு தெரியும், அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, சடனாக அது ஒரு மூவ்மெண்ட் அதுக்கு தெரியும் அவங்களுக்கு, டக்குனு எடுப்பாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், ஆச்சரியப்பட்டு, தூண்டில்னா மீன்னா இவ்வளோன்னு கிடையாது, இவ்வளோ பெரிய மீனை கூட பிடிப்பாங்க, பெரிய சைஸ் இவ்வளோ பெரிய மீன்லாம் கூட மாட்டோம். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ அவ்வளோ பெரிய மீனை கூட தூண்டில மாட்டிக்கும் சில டைம்ல. அப்போ இயேசு கிறிஸ்து இவனுக்கு வந்து அப்படிதான் கூட ஒரு வெள்ளிப்பணத்தை முழுங்கி இருக்குதுன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருந்திருக்கும், இல்ல பெருசாக தான் இருக்கும், சின்ன குட்டி மீன்லாம் கிடையாது. ஒரு பணத்தை முழுங்கி இருக்குன்னா, காயின் முழுங்கி இருக்குன்னா பெரிய மீனாக தான் இருந்திருக்கும். அப்போ ஒரே தூண்டில் அகப்படுகிற ஒரே மீன், முதல் மீன். தூண்டில் போட்டு இன்னைக்கு பகல் ஃபுல்லா தூண்டில் போட்டு அதில் அகப்படுறதுல நீ தேடிப்பாரு, ஏதாவது ஒரு மீன்ல கண்டிப்பா காசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா, அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணு நான் பிடிச்சு பிடிச்சு ஒவ்வொரு வாயை திறந்து உட்கார்ந்து இருந்திருக்கணும். அப்படியே வைக்கல அவர், ஒரே கேட்ச், ஒரே மீன், ஃபர்ஸ்ட் மீன், அந்த முதல் மீன் வாயிலேயே காசு இருக்கும்ட்டார். இது ரொம்ப அருமையான காரியம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே பினான்சியல் நீட், தேவைகளா இருக்கு. உண்மையிலேயே சொல்ற, இயேசு கிறிஸ்துவ மாதிரி நம்முடைய உலக தேவைகளை ஈஸியா சந்திக்க வைக்கிறது யாருமே கிடையாது. இது நிறைய பேர் தெரியறது இல்லை. நம்மளை உலக பிரகாரம் ஆசீர்வதிக்கிறதுல சிம்பிளஸ்ட் பிளான் அவரு கையில இருக்குது. இன்னைக்கு அதை விட்டுட்டு ஆள் ஆளுக்கு எங்கெங்கயோ போய் தலையை முட்டிட்டு எங்கேயோ போய் முறுக்கிட்டு இருக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறது. ஈஸியான வழியை நம்ம அவர் கூட இருந்தா போதும், ஈஸியான வழியை காட்டுவார். நிறைய பேர் எனக்கு இதுல வேலை, அதுல வேலை, அதுல வேலை எல்லாம் தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், இதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வேலைக்கு நாங்க வச்சிருக்கிறேன் பாருங்க. அன்னைக்கு பிரதர் கோயம்புத்தூர் இருக்கும்போது பிரதர் டென்னிஸ்ட் பேசிட்டு இருந்தேன். ஐயோ பாஸ்ட் வேலைலாம் இவ்வளோ, நான் சில அனுபவங்களை சொன்னேன், நடந்ததெல்லாம் என் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் சொன்னேன். ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னாரு. நான் என்னமோ ஈஸி நினைச்சேன், இவ்வளோ காரியம் இருக்குதா அப்படின்னாரு. பாருங்க, அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் ப்ரொஃபஸர் ஜாபுஜு. எதுக்கு சொல்றேன்னா, எல்லாம் தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு வேலை கிடைக்குமா, அப்படியா இப்படியா, நம்மகிட்ட அப்ளிகேஷன்லாம் வருது. எதுக்கு சொல்றேன்னா, சனக்க தலையை வச்சுக்கிறாங்க, இங்கே வேலையும் இங்கே வேலை. அன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கல, சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது. யோசிக்கிறாங்க, எப்படியாவது பாருங்க, ஃபீலிங்ஸ் பாருங்க. அப்போ குழம்புறாங்க, 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 என்ன பண்றது, இப்படி இப்படி இப்படி. சிம்பிளா நம்ம இயேசு கிறிஸ்துவை சந்திச்சா, அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறார், அவரை போய் சந்திச்சா எந்த இடத்துல இன்கம் வரும்னு சிம்பிளா சொல்லிக் கொடுப்பார். புரியுதா? ஒரே அப்ளிகேஷன்ல சக்சஸ். புரியுதா? 10 அப்ளிகேஷன் போட்டு ஒண்ணு செலக்ட் ஆகுறது இல்ல, 10 மீனை பிடிச்சி ஒரு மீனை செலக்ட் பண்றது இல்ல, ஒரே அப்ளிகேஷன்ல சக்சஸ் செலக்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சு? சிம்பிளா இல்லையா? அவன் போடுற தூண்டில் என்னது, அதான் அப்ளிகேஷன். வருமானத்துக்கு அவன் போடுற அப்ளிகேஷன் தூண்டில், அதான் அப்ளிகேஷன். ஒரே தூண்டில் ஒரே மீன் வெடி பண்ண முடிஞ்சு போச்சு. அவருடைய சமூகத்தில் போய் நின்னம்னா நம்முடைய தேவைகளின் விஷயத்தில் நமக்கு எப்படி சம்பாதிக்க முடியும் என்கிறதை வழிகாட்டுகிறவர் இயேசு. சிம்பிளா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அவன் பேதுரு இயேசுவை போய் சந்திச்சுட்டான். சிம்பிளா சொன்னாரு, போ கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதல் மீன் பிடி, வாயை திறந்து பார், வெள்ளி பணம் இருக்கும். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு. இந்த தடவை அவனை மீன் பிடிக்க சொன்னது எதற்காகனா, அவனுடைய தேவைகளை சந்திக்க வைப்பதற்காக. அவருக்கே தேவை இருந்துச்சு, அவனுக்கும் தேவை இருந்துச்சு. அந்த மீன் அந்த வகையை பிடிச்சோடனே என்ன சொல்றாரு, இந்த எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்தின்றார். அவனுடைய தேவையை சேர்த்து தான் சந்திக்கிறார் அந்த வெள்ளிப்பணத்தில். அப்ப அந்த தேவைக்காக இந்த இடத்துல அவன் மீன் பிடிக்க வைத்து எதற்காகனா, உலக பிரகாரமாய் நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பணம் தேவை என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் இல்லையா. பணம் என்பது பாவம் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அனுதின தேவைக்கு பணம் அவசியம் என்பதை அவரும் அறிந்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல பணத்துக்காக ஒரு மீன் பிடிக்க வைக்கிறார். இது மீனுக்காக மீன் இல்ல, பணத்துக்காக மீன் பிடிக்க வைக்கிறார் இல்ல. இது கறி சமைக்கிறதுக்கோ வியாபாரம் பண்றதுக்கோ அல்ல, பணத்துக்காகவே ஒரு கேட்ச். அப்போ நமக்கு வருமானத்தை கொடுக்கணும் அவர் நினைக்கிறார், அதுல அவர் கன்சர்ன்டா இருக்கிறார். நம்முடைய தேவை என்னைக்குமே சந்திக்கப்படாமல் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அவருக்கு தெரியும், உங்கள் தேவைக்கேற்ற பணத்தை கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும், அதை சம்பாதிக்கிறதுக்கான வழியும் அவருக்கு தெரியும். உங்களை எங்க போய் மீன் பிடிக்க வச்சா எப்படி உங்களை சம்பாதிக்க வைக்கிறார் அதுவும் அவருக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட போய் நின்னாதான் நமக்கு அது நமக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரியும், ஆனா அவர்கிட்ட போய் நின்னாதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. இல்லாட்டா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், எல்லா இடத்துல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது. அப்போ அவர்கிட்ட போய் நின்னா, யாருக்கு தெரியுமோ அவர்கிட்ட போய் நின்னா அழகா டைரக்ட் பண்ணுவார், இங்க மட்டும் போ ஓகே, கரெக்ட், அங்க மட்டும் போனா கரெக்டா நடத்துறோம், முடிச்சு போயிடும். சிம்பிள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவன் பண தேவையை சந்திப்பதற்காக மீன் பிடிக்க சொன்னார். ஃபர்ஸ்ட் தடவை மீன் பிடிக்க சொன்னது அவனை தன்னை பின்பற்ற வைப்பதற்காக. ரெண்டாவது அவனை மீன் பிடிக்க வச்சது அவன் தேவையை சந்திப்பதற்காக. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு. இந்த இடத்துல அவருக்கு ஆக்சுவலா உண்மையா முதல் தேவை யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான். ரெண்டாவது தேவைதான் பேதுருக்கு இல்லையா. பரிப்பணம் வந்து வாங்கின வந்து பேதுரு கிட்ட வரி கேட்கல, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறாரான்னு தான் கேட்டாங்க. வந்து அவருக்கு தான். ஆனா இவனுடைய விஷயத்துல வந்து கேட்காமலே கொடுக்கிறாரு. அவருடைய தேவைக்காக தான் அவர் ஆக்சுவலா அனுப்புனாரு. ஆனா ஆண்டவரே உமக்கு ரைட், ஆண்டவர் எனக்கும் தானே, நானும் ஒரு யூதன் தானே, நானும் 20 வயசு மேற்பட்டவனாச்சு, எனக்கும் கூட வரி கட்டணுமே ஆண்டவரே கேட்டானா, கேட்கவே இல்லை. இவர் அவரை பின்பற்றுகிறவனா இருந்ததுனாலே இவன் விஷயத்துல கேட்காமலே கொடுக்கிறார். அவன் கேட்கவே இல்லை இயேசு கிறிஸ்துவை, எனக்கு ஆண்டவரேன்னு கேட்கல. உமக்கு ஆண்டவர், உமக்கு ரைட் ஆண்டவர், எனக்கு கேட்கவே இல்லை, கேட்காமலே அவனுக்கு கொடுத்தார். ஆமேன். கர்த்தரை நம்ம சந்திச்சோம்னா சும்மா போய் அவரை பார்த்தாலே போதும், செஞ்சிருவார், கிளீனா நம்ம நடத்திடுவார். இப்ப என்ன செய்யறாரு, முதல்ல அகப்படுகிற மீனை பிடிச்சு வாயை திறந்து பார், வெள்ளிப்பணம் இருக்கு, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து. மீன் பிடிச்சது யாரு, பேதுரு. சம்பாதிச்சது யாரு, பணத்தை சம்பாதிச்சது யாரு, பேதுரு. இயேசு கிறிஸ்துல பணத்தை சம்பாதிச்சது யாரு, பேதுரு. இவன் தான் போய் மீனை பிடிச்சி பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தான் இல்லையா. சம்பாதிச்சு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் கொடுத்தான், அவனுக்கும் வச்சுக்கிட்டான், அவனுடைய தேவைக்கு சந்திச்சுட்டான், அவருடைய ஊழியத்துக்கு கொடுத்தான். பாத்தீங்களா, சில வருஷத்துக்கு முன்னாள் நம்மளை வந்து கர்த்தர் நம்மளை சம்பாதிக்க வைக்கிறார். ஆனா அதுல வந்து ஒரு நோக்கம் இருக்கிறது, நீங்களா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள சில கான்செப்ட், பிளஸ்ஸிங் கான்செப்ட் இருக்குது. நம்மளை வந்து நல்லா சம்பாதிக்க வைக்கிறார், ஆனா அதோடைய பிளஸ்ஸிங் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்குது. அந்த சம்பாத்தியத்தில் நாம் கர்த்தருடைய காரியத்தை நாம் தாங்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய ஒரு நோக்கத்தில் ஒரு பகுதி இருக்குது. அதை நம்ம புரியணும். ஒரு முறை ஒரு மேகசின்ல படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா இந்த சம்பவத்துக்கு அது ஒத்து வர்றதுனால சொல்றேன். ஒரு வயசான ஒரு மனுஷன், அவர் ஒரு பிலீவர். அவருடைய தொழில் என்ன தெரியுமா? குப்பை தொட்டியில பழைய பேப்பர் குப்பை பொறுக்கிறது. அந்த குப்பை பழைய பேப்பர்லாம் குப்பையில் கிடக்கிற பழைய பேப்பர்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போய் அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் அங்கே விற்று அதில் வருமானம் அதில் பிழைக்கிறார். வயசான மனுஷன், விசுவாசி. தொழில் வந்து குப்பை தொட்டியில் குப்பை பொறுக்கிற வேலை. அதை விற்று வியாபாரம் பண்றார். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட ஒருத்தர் கண்டு நடந்த சம்பவம் இதை நான் சொல்றது. அவர் வந்து அந்த குப்பை பொறுக்கிறதுல, ஆனா இது நல்ல பிசினஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த குப்பை பொறுக்கிறதுல அந்த வாங்குற ஒருத்தரை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். குப்பை பொறுக்கெல்லாம் கொண்டு போய் விற்கிறாங்க பாத்தீங்களா. அந்த வாங்குகிற ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். லட்ச லட்சமா இதுல பணம் பொருளுது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிற ரோட்ல குப்பை பொறுக்கிறாங்க கொடுக்கறாங்க. இவங்க கிட்ட வந்து அவங்க கிலோ கணக்கில் அது பழைய குப்பையில வாங்குறாங்க. அதை வாங்கி அதை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு அவங்க வந்து பேப்பர்ஸ் எல்லாம் திரும்பி பஞ்ச் பண்ணி பண்டில் பண்ணி அனுப்புறாங்களே, அவங்க கிட்ட லட்ச லட்சமாய் பணம் பொருளுகிறது. அதுல ஒர்க் பண்ண எனக்கு ஒருத்தர் தெரியும். எனக்கு அவர் சொல்றாரு, இங்க ஓனர்லாம் பயங்கர பணத்துல இருக்கிறாங்க. தொழில் என்னன்னா ரோட்ல இருந்து பொறுக்கிற குப்பையை வாங்குற வேலை. தொழில் அசிங்கமா இருக்குது, பயங்கர இன்கம் உள்ள ஒரு பிசினஸ் அது. அப்ப இந்த ரோட்ல பொறுக்கி கொண்டு இவங்களுக்கான பெரிய வருமானம் இருக்காது. அதை வாங்குறான அவன் எங்கேயோ போயிடுவான். அப்ப இந்த தாத்தா இப்படி பொறுக்கி கொண்டு வருகிறவர் கிடைக்கிற குப்பையை ஒரு போட்டை கொண்டு போய் வைத்து ஒரு நாளைக்கு சொற்பமான வருமானம் வரும். இவர் சபைக்கு தவறாம போவாரா? ஞாயிற்றுக்கிழமை குப்பை பொறுக்க மாட்டாராம், சபைக்கெல்லாம் போவாராம். அப்போ இவர் வர்ற வருமானத்துல சரிபாதிய கர்த்தர் கொடுத்துருவாராம். 50% அப்படியே கொடுத்துரு, பாதி கொடுத்துருவாராம். இத பார்த்தவங்க சிலர் வந்து இவரிட கேட்டிருக்க, ஐயா வயசானவரா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ திடீர் அவசரம், உடம்பு சரியில்லை, கஷ்டம், உங்களுக்கு வந்து தேவை இருக்குமே, ஏன் இப்படி இவ்வளோ ஏன் கடவுள் கேட்கிறாரு? ஏதோ காணிக்கணும், ஏதோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டீங்கன்னா போதாதா? எதுக்கு நீங்க இப்படி சரிவாதிய போய் கொடுக்குறீங்க? ஒரு நாள் 100 ரூபாய் சம்பாதிச்சா 50 ரூபாய் போட்டுருவாராம். அப்போ அதை பார்த்து இவர் இப்படி பண்றதை பார்த்துட்டு சில அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா, ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும், கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாமே, இப்படி பாதிக்கு பாதி போய் போடுறீங்களே, ஏதோ ஒரு 10 ரூபாய் காணிக்க போட்டு நீங்க வச்சுக்க கூடாதா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொன்னாராம், இப்ப நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ரெண்டு பேர் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, வர லாபத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாராம். ரெண்டு நபர்கள் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, வர லாபத்தை என்ன பண்ணுவாங்க கேட்டா 50-50 இல்ல, ரெண்டு பார்ட்னர்னா 50-50. நாம் பண்ற இந்த பிசினஸ்ல இயேசு கிறிஸ்து என்னுடைய பார்ட்னர்னாராம். நடந்த சம்பவம் நான் படிச்சு அசந்துட்டேன். நான் செய்கிற இந்த பிசினஸ்ல இயேசு கிறிஸ்து என்னுடைய பார்ட்னர். என் பார்ட்னருக்கு நான் 50% கொடுக்கிறேன், நான் 50% எடுத்துக்கிறேன். அதை கேட்டவங்க ஒன்றும் புரியல. சொன்னாரா, நான் இன்னைக்கு நல்ல சுகமா இருக்கிறதே அவருடைய தயவுனால. நீங்க சொல்றீங்க வியாதியா படுத்தா என்ன செலவு பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. நான் வியாதியா படுக்காதபடின்னு வச்சிருக்கிறாரு என் பார்ட்னர், அதுதான் ஆசீர்வாதம். நீங்க வியாதியாயி மருந்து செலவு பண்றதை பத்தி கேட்கறீங்க, நான் மருந்தே செலவாகாதபடின்னு வச்சிருக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதனால என்னுடைய சம்பாதி நான் இவ்வளவு சம்பாதிக்கிறதே அவருனாலதான். நான் இன்னைக்கு வியாதியப்படுத்தலாம் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. நான் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு ரீசனே காரணமே அவரு தான். அதனால என் பார்ட்னர் அவரு, என்ன ஆரோக்கியமா வைக்கிறாரு, நான் சம்பாதிக்கிறேன், அதனால என் பார்ட்னருக்கு நான் 50% கொடுத்துறேன் அப்படின்னு நான் அப்படி சொன்னாரா அந்த தாத்தா. அப்ப அது ஒரு ஆசீர்வாதம், புரியுதுல, பிளஸிங் அதுல தான் இருக்குது. இப்ப இந்த இடத்துல இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளி பணம் சம்பாதிச்சது யாரு? பேதுரு. வழியை காட்டினது இயேசு கிறிஸ்து, இல்ல வழியை காட்டினது இயேசு கிறிஸ்து. சம்பாதிச்சது தூண்டில் போட்டு சம்பாதிச்சது பேதுரு. எடுத்துக்கொண்டு வந்து 50% அவருக்கும் 50% இவனுக்கும் யூஸ் பண்ணிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அப்ப நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய சம்பாத்தியம் கர்த்தர் நமக்கு நல்லா சம்பாதிக்க வைப்பார். ஆனால் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் அவருடைய காரியத்தை, அவருடைய ஊழியத்திற்குரிய காரியத்தை தாங்க வேண்டும் என்பதும் அவருடைய திட்டம். அதுக்காக நமக்கு கர்த்தர் நிறைவான வருமானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புரியுதுங்களா? வருமானத்தை கொடுக்கிறார். அதுல பிளஸ்ஸிங் இருக்குது. நான் ரொம்ப சொல்றது இல்லை, ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் கேவலப்படுத்துறதுனால நிறைய இருக்கிறேன். நான் இதை பத்தி ரொம்ப பேசுறது இல்லை சபையில். ஆனா இந்த சம்பவத்தில் வர்றதுனால சொல்றேன், இதுல ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது. மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பது என்பது பினான்சியல் பிளஸ்ஸிங்க்கு டோர் ஓபன் பண்றது கொடுப்பதன் மூலமாகத்தான். நான்லாம் வேலையில் இருக்கும்போது, ஊழியர் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வேலை இருக்கும்போதுதான் வீட்டு சம்பளத்தெல்லாம் வீட்டில் கொடுத்துருவேன். எங்க அம்மா எனக்கு ஒரு நாளைக்கு 2 ரூபா பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. 2 ரூபா, அந்த 2 ரூபாய அப்படியே வச்சிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 50 பைசா செலவு பண்ணாலும் 1.5 ரூபா மிச்சம் பண்ணுவேன். இல்ல சில டைம் அப்படியே 2 ரூபா வச்சிருவேன். அது அப்படியே சேமிப்பேன். ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய் வர வரைக்கும் சேமிப்பேன். சேமிச்ச உடனே அது அப்படியே ஒரு ஊழியத்துக்கு கொடுத்துருவேன். அப்படிதான் ஒவ்வொரு முறையும். ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட புதுசு, நான் ஒரு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். நான் ரொம்ப தீவிரமா போறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு பஸ்ல போகணும்னு நினைச்சேன். காசுல கொடுக்க மாட்டேன், நீ வேணா போய்க்கோ, காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பஸ்ல போறதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப நான் எப்பாவது வர, அப்ப நான் 5 பைசாக்குள்ள வேல்யூ உண்டு, 5 பைசா 10 பைசா அப்படி போட்டு எங்கேயும் போட்டு வச்சதெல்லாம் தேடி கேடி எடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது, 55 பைசா தேர்ச்சி. எல்லாம் 5 பைசா 10 பைசா தேடினோட 55 பைசா தேர்ச்சிங்க. மொத்தம் தேடி பார்த்தா 55 பைசா கிடைச்சிச்சு. ஆனா அந்த 55 பைசா வச்சுட்டு பஸ்ல போயிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணல முடியாது. எடுத்தேன், கத்திட்டு வச்சேன். உண்மையில சொல்றேன், அந்த ஆள் மறக்கவே முடியாது. அப்படி அழுதேன், ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இந்த 55 பைசா தான் பாருக்குது. அழுதேன், நல்லா ஞாபகம், அழுதேன். கண்கள்ல கண்ணி தார தாரையா வழிய சட்டையெல்லாம் நனைஞ்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அழுதேன், ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கறது கிட்ட 55 பைசா தான் பாருக்குது, வேற இல்லப்பா என்கிட்ட அப்படின்னு அழுது. சைக்கிள் எடுத்துட்டு கூட்டத்துக்கு போயிட்டேன். அந்த 55 பைசாவும் காணிக்க போட்டுட்டு வந்துட்டேன். என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு காலகட்டம். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் எதுக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும், எதுக்குமே யாருக்கிட்டயுமே எதுக்குமே சொல்றதே கிடையாது, கேட்கறதே கிடையாது, தானா வந்து நிற்கும். எதுக்குமே யாருகிட்டயுமே எப்பவுமே சொல்றது கிடையாது, எல்லாம் தானா வந்து நல்லா காரியம் நடக்கும். எந்த இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப விபிஎஸ் எல்லாம் சொல்றேன், இதுவரைக்கும் சபை ஆரம்பிச்சு விபிஎஸ் நடத்துறது என்னைக்குமே எல்லாம் செலவழிஞ்சு மிச்சம் ஏதாவது கொஞ்சம் பணம் இருக்கும், அப்படிதான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு மிச்சம் தான் இருக்கும். இன்னைக்கு தான் தெரியும், ஆட்டி ஒண்ணு சொல்ல மாட்டேன், மீதி இருக்கும். என்னைக்குமே எதுவுமே பத்தலன்னு பிரச்சனையே வராது, மீதி தான் வரும். அப்போ என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பிளஸ்ஸிங் இருக்குதுன்ற நான் சொல்ல வரேன். அனுபவத்தில் இருந்து சொல்ல வரேன், பிளஸ்ஸிங் டெஃபினட்டா இருக்குது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ரெண்டாவது மீன் பிடிக்க சொன்னது அவனை பினான்சியலா அவன் ஆசிர்வதிக்கிறதற்கும் கத்தர் ஒரு வழியை அவனுக்கு செய்தார். அதனால அவன் இயேசு கிறிஸ்துக்கு 50% அவன் சம்பாதிச்சுட்டு அவருக்கு கொடுத்துட்டான், இவனுடைய தேவையை சந்திச்சுக்கிட்டான். கர்த்தர் அவனை ஒரு குறைவில்லாமல் ஈஸியா நடத்தினார். மூணாவது, டைம் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் மூணாவது சொல்லி முடிக்கிறேன். யோவான் 21 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 23 வசனத்துல வாசிக்கலாம்.
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார்.
புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார்.
அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக
வலையை போடுங்கள்
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்.
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்.
அப்படியே அவர் அவர்கள் போட்டு
அப்படியே அவர்கள் போட்டு
திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள்
மூணாவது இப்ப வலை போட்டு மீன் பிடிக்க சொல்றார். இப்ப மீன் பிடிக்க சொல்றது எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் தடவை ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுகிறார். எங்க? கலிலேய கடல். இரண்டாவது கப்பர்நகூமில் இருக்கும் பொழுது கடலுக்கு போய் தூண்டில் போட்டு மீன் பிடினார். இப்போ ஏற்கனவே கடல்ல தான் இருக்கிறாங்க, படகுல தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு, தூரமா இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போங்கன்னு சொல்லல, இருக்கிற இடத்துல இரு, வலது பக்கத்துல போடு, வலது பக்கத்துல போடு அப்படின்னா போட்டாங்க. வலை ஃபுல்லா மீன் நிறைஞ்சிருச்சு, அதுல இழுக்க முடியல. இப்ப மூணாவது தடவை அவர்களை ஏன் மீன் பிடிக்க வச்சார்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பின்மாற்றத்திலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்காக. இப்போ இந்த திபேரியா கடற்கரை, இது எங்கன்னா திபேரியா கடற்கரை, முதலாவது கலிலேயா கடற்கரை, இரண்டாவது கப்பர் நகோமில் இருக்கிற கடற்கரை, மூன்றாவது இது திபேரியா கடற்கரையில் மீன் பிடிக்க சொன்னார். இந்த திபேரியா கடல்ல வந்து இயேசு கிறிஸ்து படகுக்கு வலது பக்கத்திலே வலையை போடுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்துட்டார், மறுபடியும் இவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க பின்மாற்றம். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தினதையும் இதையும் கம்பேர் பண்றோம் பாருங்க. ரெண்டாவது சம்பவத்தில் அவன் இயேசுவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ சொல்றாரு, கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதல் மீனை பிடி, வாயத்தரோ வெள்ளி பணம், கரெக்டா டைரக்ட் பண்ணாரு, சிம்பிள் முடிச்சிட்டாரு. இப்போ மூணாவது சம்பவத்தில் பாத்தீங்கன்னா பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. பின்மாற்றக்காரனுடைய நிலைமை என்ன தெரியுமா, அவன் படகுல தான் இருக்கிறான், வலது பக்கத்துல தான் மீன் இருக்குது, பக்கத்திலேயே ஆசீர்வாதம் இருந்தா அதை அவனுக்கு பிடிக்க தெரியல, தெரியல, அவன் கண்ணுக்கு தெரியல. பின்மாற்றக்காரனுக்கு பக்கத்திலேயே ஆசீர்வாதம் இருந்தாலும் அவனுக்கு தெரியாது, வலது பக்கத்துல மீன் இருக்குது, இடது பக்கத்துல மீனை போட்டுட்டு வலை போட்டுருப்பான்ட்டுக்கிறான். புரியுதுங்களா? பக்கத்திலேயே ஆசீர்வாதத்தை வச்சுட்டு அவனுக்கு இடம் கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு இவட இன்னும் ஆழத்துக்கெல்லாம் போக சொல்ல, எங்கேயுமே பண்ணல, இந்த பக்கம் போடு, இந்த பக்கம் போடப்பா, வலது பக்கம் போடுப்பான்ட்டு. கத்தரோடு இருக்கும் பொழுது கரெக்டா அவன் என்ன செய்தார், ஒரு மீன் இப்படி இப்படின்னாரு, போய் பிடிக்க சொன்னாரு, முடிஞ்சது. ஆனா பின்மாற்றக்காரனுக்கு பக்கத்திலேயே ஆசீர்வாதம் இருந்தால் அவன் கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கும், அது அவனுக்கு தெரியாது. கர்த்தரை விட்டு நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம்னு வச்சுங்களேன், உங்க பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் கூட உங்க கண்ணுக்கு மறைக்கப்பட்டுடும். புரியுதா? பக்கத்திலேயே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் உங்க கண்ணுக்கு மறைஞ்சிடும், தெரியாது, உங்க கண்ணுக்கு தெரியாது. கர்த்தரோடு நம்ம நல்லா இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே தெரியும். கர்த்தரோடு இருக்கிற உறவு நமக்கு துண்டிக்கப்படுமானால், அல்ல பின்மாற்றம் வருமானால், ஆசீர்வாதம் பக்கத்தில் இருந்தா கூட அது நமக்கே தெரியாது. வலது பக்கத்திலேயே இருக்குது மீன், ஆனா அவனுக்கு தெரியல. ஆனா இப்போ வலது பக்கத்துல போடு, போட்ட உடனே வலை நிரம்பி மீன்கள் வந்தது, எடுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் வந்து சேர்ந்துச்சு. இவனுக்கு பாருங்க, இந்த மீனை வச்சே அவங்க வாழ்க்கை நடத்திட்டாரு. அவனை செலக்ட் பண்ணும் பொழுதும் மீனை வச்சே அவனை பிடிச்சாரு, அவனை ஆசீர்வதிக்கிறதும் மீனை வச்சே ஆசீர்வதிச்சாரு. இவன் பின்மாற்றத்துக்குள்ள போன பொழுதும் மீனை வச்சே அவனை தூக்கிட்டார். இப்போ எதுல செஞ்சா அவனுக்கு டக்குன்னு அவன் புரியும் அப்படின்றதுக்காக, இப்போ அந்த கடற்கரையில வந்து பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகல் உண்டான்னு கேட்டார். ஆனா அது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவரையும் பக்கத்துல பாக்குறாங்க, பக்கத்திலேயே கர்த்தர் இருந்தாலும் கர்த்தரும் அவங்களுக்கு தெரியல, பக்கத்திலேயே ஆசீர்வாதம் இருந்தா அதுவும் அவங்களுக்கு தெரியல. பின்மாற்றக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பக்கத்துல கட்ட நின்னாலும் தெரியாது, பக்கத்துல ஆசீர்வாதம் இருந்தாலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. பின்மாற்றக்காரனுக்கு எல்லாமே மறைக்கப்பட்டு விடுங்க. ஒன்று சொல்றேன், கத்தரை விட்டு பின்வாங்கிறதுன்றது ரொம்ப ஆபத்து. அவன் கண்ணு டோட்டலா பிளைண்ட் ஆயிடும், எதுவுமே தெரியாது, கத்தரும் தெரியாது, ஆசீர்வாதமும் தெரியாது, எல்லாமே போயிடும். கத்தரும் போயிடுவார், ஆசீர்வாதமும் போயிடும், எல்லாமே போயிடும். எத்தனையோ பேர் பார்த்து நம்ம சபையிலேயே சொல்றேன், கர்த்தரை விட்டு சுத்தமா விலகி போறவங்க கர்த்தரையும் இழந்து ஆசீர்வாதத்தையும் இழந்து பரிதாப நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க, முடிவில்லாம ஆயிட்டாங்க. பின்மாற்றம் ரொம்ப கொடுமையானது. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் வந்தார், வந்து அவர்களை எந்த லைன்ல டச் பண்ண அவங்க புரியும்னு சொல்லி அவங்களுக்கு புரியற விதத்துல மீனை வச்சே அவங்கள தூக்குறாரு, மீனை வச்சே அவங்கள அடைச்சார், மீனை வச்சே அவங்கள ஆசீர்வதிச்சார், இப்ப மீனை வச்சே அவங்கள பின்மாற்றத்திலிருந்து தூக்குறாரு. இப்ப ரொம்ப கஷ்டப்பட சொல்லல, வலது பக்கத்துல போடு. போட்ட உடனே திரளான மீன்கள் கிடைச்சது. அந்த திரளான மீனை கண்ட உடனே அவர் கர்த்தர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அந்த பேதுருவை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுத்து இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என கேட்டு அவனுக்கு கர்த்தர் மறுபடியும் ஊழியத்தை கொடுத்தார் இல்லையா. அப்ப இந்த மூணாவது எதுக்காக மீன் பிடிக்க வச்சார்னா, அவனை மறுபடியும் கொண்டு வந்து அந்த பின்மாற்றத்தில் மறுபடியும் அவனை கொண்டு வந்து மறுபடியும் அவனை ஊழியத்திலே ஸ்தாபிப்பதற்காக கர்த்தர் அவனுக்கு அந்த மூணாவது மீன் பிடிக்க வச்சார். ஒருத்தர் ஒரு தடவை பிடிச்சிட்டார்னா விடமாட்டார், மறுபடியும் அவனை துரத்தி கொண்டு போய் பிடிச்சு மறுபடியும் அவனை பழைய பொசிஷன் கொண்டு வந்து நிக்க வச்சிட்டார் இல்லையா. அதுக்கும் அவன் மீன் பிடிக்கிறது தான் யூஸ் பண்ணார். அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியில அழகா செஞ்சார். மூணு தடவை மீன் பிடிக்க வச்சதுலயும் முக்கியமான காரணம் இருந்துச்சு. அந்த மூன்று விதத்திலையும் பெரிய திட்டத்தை கத்த நிறைவேற்றினார். அவனை பேதுருவின் வாழ்க்கையில மூணு தடவை மீன் பிடிக்க வச்சார். மூன்றுமே அவன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான சம்பவங்கள். அதனால இன்றைக்கு சொல்றேன், நம்ம லைஃப்ல கர்த்தர் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு செயல்பட வைக்கிறார். ஒவ்வொன்றிலையும் நம்மளை பத்தி அவருக்கு ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு நீங்க அப்படி இசைஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திலே அழகா கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். மீன் பிடிக்க வைக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து பேதுருவை மட்டும் மூன்று தடவை மீன் பிடிக்க வச்சார். முதலாவது கலிலேயா கடலிலே அவனை மீன் பிடிக்க வச்சார். எதற்காக? தனக்கென்று அவனை தெரிந்து கொள்வதற்காக. இரண்டாவது கப்பர் நகமிலே அவனை மீன் பிடிக்க வச்சார். அவனை ஆசீர்வதிப்பதற்காக, ஊழியத்தை அவன் தாங்கும்படி அவனை ஆசீர்வதிப்பதற்காக அவனை மீன் பிடிக்க வச்சார். மூணாவது திபேரியா கடற்கரையிலே அவனை மீன் பிடிக்க வச்சார். அந்த திபேரியா கடற்கரையிலே அவனை பின்மாற்றத்திலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் அவனை ஊழியத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மீன் பிடிக்க வச்சார். பேதுருவை மூன்று முறை கர்த்தர் மீன் பிடிக்க வச்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறார். பேதுருவை முதல் சந்திப்பில் அவனை கூப்பிட்ட வரமாட்டான், அதனால கர்த்தர் அப்ப பேரை மட்டும் மாத்திட்டாரு. ஆனா இரண்டாவது முறை அவனை மீன் பிடிக்க வைத்து அதன் மூலமாக அவனை ஒப்பு கொடுக்க வைத்தார். அதை செஞ்சானா ஒப்பு கொடுப்பான், அதுக்காக ஒப்பு கொடுக்க வச்சார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அவரை தொடர்ந்து பின்பற்றுங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக இரண்டாவது மீன் பிடிக்க வைக்கிறாரு. எதுக்காக? அவருடைய தேவையை நம்ம சந்திப்பதற்காகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அவன் மீன் பிடிச்சான், அதுல வெள்ளி பணத்தை எடுத்தான், அவன் கர்த்தருடைய தேவையும் சந்தித்தான், தன்னுடைய தேவையும் அவன் பூர்த்தி செய்து கொண்டான். அதுதான் கர்த்தருடைய திட்டம். மூன்றாவது அவனை திபேரியா கடற்கரையிலே மீன் பிடிக்க வச்சார். எதுக்காக? அதன் மூலமாக அவனை மறுபடியும் புதுப்பித்து அவனை ஊழியத்திலே மறுபடியும் ஸ்தாபிக்க வைப்பதற்காக. கர்த்தர் நம்மை ஒரு தடவை முன்குறிச்சிட்டார்னா விடவே மாட்டார், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார். நம்மை கர்த்தர் நல்ல விதத்தில் மறுபடியும் கொண்டு வந்து அவருக்கென்று பயனுள்ள பாத்திரமாய் நம்மை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்னைக்கு எங்கள் ஆண்டவர் எங்கள் இயேசு ராஜா பேதுருவை மீன் பிடிக்க வைத்த மூன்று சம்பவங்களை எங்களுக்கு முன்பாக காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இதன் மூலமா எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடங்களை கற்பித்தீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நீங்க இதே போல இடைப்பட்டு எங்களை தெரிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உம்முடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் மாற்றி, மூன்றாவது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உமக்கென்று பிரகாசம் உள்ளதாய் மாற்றவும் கர்த்தர் கிருபை செய்யறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்கப்பா. எங்களையும் அப்படியே நீங்க உணர்த்தி எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.